அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 3 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலையை கண்டறிய மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்த உத்தரவிட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது குறித்த செய்தி மற்றும் பேட்டி.
மாரடைப்பே பயிர்கள் கருவதை பார்த்துதான் மன உளைச்சலாகி அதிர்ச்சிக்காலாகி இருக்கிறார்கள். அதனாலதான் மாரடைப்பு வருகிறது.
2009 இலங்கையில் இறுதி யுத்தம் முடிவடைந்த போது ராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் போனவர்கள் குறித்த வழக்கில் ஏற்பட்டுள்ள திருப்பம்.
காணாமல் போனவருக்கு பதிலாக புனர்வாழ்வு பெற்றோரின் ஆவணங்களை கொண்டு வந்திருக்கிறது கேட்டபோது, இல்லை இதுதான் எங்களுக்கு தற்போது இருக்கிறது என்ற ஒரு பெருமாறான ஒரு பதிலை சொன்னார்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் மரியம் மைக்கேல்.
புத்தாண்டு இரவில் இஸ்தான்புல் இரவு கேளிக்கையகத்தில் 39 பேரை கொலை செய்த துப்பாக்கிதாரி தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். இஸ்தான்புல் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் உட்பட பலரை இது தொடர்பாக காவல்துறையினர் காவலில் வைத்துள்ளனர். கிர்கிஸ்தானை சேர்ந்த 28 வயதான யாக்கி மஷராப்போவை சந்தேக நபராக முன்னதாக சில துருக்கி ஊடகங்கள் இனம் கண்டிருந்தன. அவருடைய பாஸ்போர்ட் வடிவ புகைப்படமும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் இதனை உறுதி செய்யவில்லை. மஷராப்போவிடம் சுருக்கமான விசாரணை மேற்கொண்ட காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடைபெற்றபோது துருக்கியில் இருக்கவில்லை என கிர்கிஸ்தான் ஊடகங்களிடம் அவர் தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்க காங்கிரசின் முதல் அமர்வு கூடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக தன்னாட்சி அமைப்பான நெறிமுறை கண்காணிப்பு அமைப்பின் அதிகாரங்களை பறிக்கும் வகையில் குடியரசுக் கட்சி எம்பிக்கள் வாக்களித்திருக்கின்றனர். இந்த கண்காணிப்பு அமைப்பு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுக் கட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர் டாம் கூலே தெரிவித்துள்ளார்.
These are reforms that a bipartisan committee recommended to a very flawed process.
அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் குடியரசுக் கட்சியின் பெரும்பான்மையுடன் இருப்பதால் அந்த அவைகள் ஒப்புதல் அளித்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நன்னடத்தை தொடர்பான புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு நாடாளுமன்ற நெறிமுறை கமிட்டியின் அதிகாரத்திற்குள் வந்துவிடும்.
பெர்லின் கிறிஸ்துமஸ் சந்தை ஒன்றில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு சேவைகளை சீர்திருத்தி அமைக்க ஜெர்மனி உள்துறை அமைச்சர் பரிந்துரைத்திருக்கிறார். தற்போது ஜெர்மனியின் 16 பிராந்திய மாநில அரசுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற உள்நாட்டு உளவு தகவல்களில் பெர்லின் மத்திய அரசு அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று ஜெர்மனி செய்தித்தாள் ஒன்றுக்கு எழுதிய கட்டுரையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய காவல்துறை ஆற்றும் பணியை விரிவாக்கவும் தஞ்ச கோரிக்கையில் தோல்வியடைந்தோருக்கு நடுவண் அரசால் நடத்தப்படுகின்ற புறப்பாடு மையங்களும் வேண்டுமென அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்.
கடந்த ஆண்டு தங்களுடைய ஊதியம் வழங்கப்படாத போது போராட்டங்கள் நடத்திய வெளிநாட்டு தொழிலாளர்கள் பலருக்கு சிறை தண்டனையும் கசையடிகளும் வழங்கப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியாவிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. 45 நாட்கள் முதல் 4 மாதங்கள் வரையிலான சிறை தண்டனையை மெக்காவில் உள்ள நீதிமன்றம் ஒன்று சுமார் 50 தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக சவுதி செய்தித்தாள்கள் வெளியிட்டுள்ளன. சிலருக்கு 300 கசையடிகள் தண்டனையாக வழங்கப்பட்டுள்ளன.
மெக்சிகோவில் தயாரிக்கப்படும் கார்கள் அமெரிக்காவில் வரியில்லாமல் விற்கப்படுவதாக ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார். அத்தகைய வாகனங்களுக்கு பெருமளவிலான எல்லை வரி விதிக்கப்பட வேண்டும் என ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இதுபற்றி கருத்தை தெரிவித்துள்ள ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம், அமெரிக்காவில் விற்கப்படும் செவர்லெட் ட்ரூ செடான் ரக கார்கள் ஒஹையோ மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டவை என தெரிவித்துள்ளது.
நைஜீரியாவில் 1 மில்லியன் ஏழை எளியோருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க புதிய திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் முதல் கட்டமாக நைஜீரியாவில் மொத்தமுள்ள 36 மாநிலங்களில் 16 மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு நபருக்கும் மாதம் $16 வழங்கப்படும். எனினும் இந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. ஏனெனில் மக்கள் தொகை குறித்த சமீபத்திய ஆவணங்கள் இல்லை. 170 மில்லியன் இருக்கலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலையை கண்டறிய மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போயிருப்பதால் வறட்சி ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த வறட்சியின் காரணமாக விவசாயத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை கணக்கிட மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்தப்போவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வழக்கமாக பெய்ய வேண்டிய 440 மில்லிமீட்டர் மழைக்கு பதிலாக இந்த ஆண்டு 168 மில்லிமீட்டர் மழையே பெய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் 60% மேலாக மழை குறைவாக பெய்திருப்பதாகவும், பிற மாவட்டங்களில் 35 முதல் 59% அளவுக்கு மழை குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த வறட்சியின் காரணமாக சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் விவசாயத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த அறிக்கைகள் பெறப்பட்டவுடன் விவசாயிகளுக்கான நிவாரணத்தை தமிழக அரசு அறிவிக்கும் என்றும் முதலமைச்சரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள சுமார் 13 லட்சம் ஏக்கர் நிலங்களில் சுமார் 11 லட்சம் ஏக்கர் நிலங்கள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விவசாயிகளுக்கு நிலத்தின் அளவை பொறுத்து இழப்பீடு கிடைக்கும் என்பதையும் அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளின் குடும்பங்கள் உட்பட 1,80,00,000 குடும்பங்களுக்கு அரிசி வெல்லம் உள்ளிட்ட பொருட்கள் பொங்கல் பரிசாக அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக வறட்சியின் காரணமாக விவசாயிகள் மரணமடைவதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
முரளிதரன், தமிழகத்தில் விவசாயிகளின் மரணங்கள் அதிகரிப்பதாகவும் விவசாயிகளுக்கு வறட்சிகால நிதி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் இன்று அமைச்சர்கள் குழுவை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் பங்கேற்ற பி ஆர் பாண்டியனிடம் சந்திப்பில் விவாதிக்கப்பட்டவை குறித்து கேட்டேன்.
நாடு முதலமைச்சர் தலைமையில் 7 அமைச்சர்கள் கொண்ட குழுவினரை இன்று காலையில் 7 நிர்வாகிகள் கொண்ட எங்களுடைய எனது தலைமையிலான குழு சந்தித்து பேசியிருக்கிறது. விவசாயிகள் மாரடைப்பால் மட்டுமல்ல, மாரடைப்பே பயிர்கள் கருவதை பார்த்துதான் மன உளைச்சலாகி அதிர்ச்சிக்காலாகி இறக்கிறார்கள். அதனாலதான் மாரடைப்பு வருகிறது. அதைவிட மோசமாக விஷம் அறிந்து தன்னுடைய வயல்களிலேயே விழுந்து சாகிற நிலைகளும் தொடர்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பேரழிவை தமிழகம் சந்தித்திருக்கிறது. 50 ஆண்டுகால வரலாறுகளில் இப்படி ஒரு வறட்சியை சந்தித்தது கிடையாது. குறிப்பாக காவிரி நீரை கொடுத்த கர்நாடகம் மறுத்தது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு கர்நாடகம் ஏற்ற நிலையில் மத்திய அரசாங்கம் மறுத்தது. இயற்கை தென்மேற்கு பருவமழையும் குறைவு, வடகிழக்கு பருவமழையும் முற்றிலும் பொய்த்து போனதால் இன்றைக்கு காவிரி டெல்டா விவசாயிகள், தமிழக விவசாயிகள் முழுமையிலும் இந்த மரணங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது.
இப்ப இறந்தவங்க எல்லாருமே வந்து விவசாய கடன்னாலதான், விவசாயத்துல ஏற்பட்ட நஷ்டத்தினாலதான் இறந்திருக்காங்கன்றதுக்கான சாட்சியங்கள் இருக்கா?
கடன் தொல்லை என்பது அது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனையால் இறக்கக்கூடிய விவசாயிகள் என்பது இது தொண்டு தொட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக இருக்கிறார்கள். கடன் மட்டுமல்ல, அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல்கள்
என்ன? அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல்கள் என்ன?
வங்கி அதிகாரிகள் மிக கொடுமையான நிகழ்வுக்கு தள்ளப்படுகிறார். வங்கி அதிகாரிகளுடைய நடவடிக்கை என்பது அத்துமீறின செயலாக இருக்கிறது. விவசாயிகளுடைய அந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள் கல்வி கடன் பெற்றிருக்கும், ஆனால் அந்த கல்வி சான்றுகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மருத்துவ படிப்பு படித்தவர்கள் கூட இளங்கலை பட்டம் மேற்கொண்டு அடுத்து முதுகலை பட்டம் பெறுவதற்கு படிப்புக்கு செல்கிற போது அந்த கல்வி சான்றுகளை வழங்க மறுக்கிறார்கள். தனியார் வங்கிகள் கூட எங்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து சில கால அவகாசங்கள் தருகிறார்கள். கந்துவட்டி கொடுமை கிராம பகுதியில் மேலோங்கி இருக்கிறது.
பி ஆர் பாண்டியன், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி மதுரையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தியிருக்கும் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலின் இவ்வாறு கூறியிருக்கிறார். திமுக தற்போது ஆட்சிப் பொறுப்பில் இருந்திருந்தால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் சூழலை ஏற்படுத்தி இருப்போம் என்று தனது பேச்சில் குறிப்பிட்ட மு க ஸ்டாலின், தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதற்கு காரணம் அதிமுக ஆட்சிதான் என்று குற்றம் சாட்டினார்.
திராவிட முன்னேற்ற கழகம் இந்நேரம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தால் உறுதியோடு சொல்லுகிறேன், ஜல்லிக்கட்டு என்கிற அந்த வீர விளையாட்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருப்போம்.
அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்து மத்திய அரசை வலியுறுத்தி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அதிமுக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறிய மு க ஸ்டாலின், இந்த விவகாரத்தில் அதிமுக அரசு மெத்தனமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார்.
அதற்காக நீங்கள் மத்திய அரசை வற்புறுத்துங்கள், வலியுறுத்துங்கள், உரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுங்கள். அப்படி ஈடுபட்டு அதில் வெற்றி காணுகிற போது வருகிற பொங்கல் திருநாளில் உங்களோடு சேர்ந்து இந்த அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியில் உங்களில் ஒருவனாக இருந்து நானும் பங்கேற்க காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன்.
ஆட்சியை காட்சிப் பொருளாக வைத்திருப்பதைப் போல காளைகளையும் காட்சிப் பொருளாக அதிமுக அரசு மாற்றிவிடக் கூடாது என்று ஸ்டாலின் கூறினார்.
இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தயவு செய்து நீங்கள் 5 வருஷம் ஏற்கனவே ஒரு காட்சி பொருளாகவே இருந்திருக்கிறீர்கள், இன்னமும் காட்சி பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக காலைகளை மட்டும் காட்சி பொருளாக ஆக்கிவிடாதீர்கள் என்றுதான் நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
பொங்கல் தினத்தையொட்டி தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 2014 உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது. காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் மத்திய அரசு இடம்பெற செய்ததை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டது. பின்னர் தமிழக அரசின் வற்புறுத்தலால் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி மத்திய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நலவாரிய கூட்டமைப்புகள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை ஏற்று இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் விசாரணை தற்போது முடிவடைந்துள்ள சூழலில் தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரி வருகின்றன.
முரளிதரன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். 2009 இறுதி யுத்தம் முடிவடைந்த போது ராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் போனவர்கள் தொடர்பில் சாட்சியளித்த ராணுவ அதிகாரி ஒருவர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் இறுதி யுத்தம் முடிவடைந்த போது ராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போனவர்கள் தொடர்பில் முன்னர் தெரியும் என சாட்சியத்தில் தெரிவித்திருந்த பணி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் சாணக்க குணவர்தனா அவர்கள் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அதை பற்றி எதுவும் தெரியாது என கூறியிருக்கின்றார். அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று ராணுவத்தினரிடம் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்களில் ஒருவராகிய நடேசு முரளிதரன், அவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி, அவர்களுடைய பிள்ளைகளான 5 வயதான தாருஷன், 2 வயதான அபிதா ஆகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் காணாமல் போயிருப்பது தொடர்பான ஆட்கொணர்வு மனு வழக்கு விசாரணை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது.
இராணுவ மேஜர் ஜெனரல் குணவர்தன் அவர்கள் சாட்சி கொடுத்தார். அதாவது அவர் 58 படையணைக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட காலகட்டத்தில் பணிபுரிந்ததாக கூறினார். ஆனால் அந்த காணாமல் போன சம்பவங்கள் நடந்த சமயத்தில் தான் அதில் கடமையாற்றவில்லை என்று கூறினார். அது சம்பந்தமாக மேலும் குறுக்கு விசாரணை செய்த பொழுது இந்த காணாமல் போன சம்பந்தமான விடயங்களை அவர் பத்திரிகையில் பார்க்கவோ அல்லது அறிந்து கொள்ளவோ இல்லவே இல்லை என்றார். பின்னர் நீதிமன்றம் உத்தரவு இட்டதுக்கமே ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்தார். அந்த ஆவணம் காணாமல் போனோர் சம்பந்தமானதாக இல்லை, புனர்வாழ்வு பெற்றவர்கள் சம்பந்தமானதான் இருந்தது. ஆனால் அதில் எந்தவித திகதியோ அல்லது குறிப்புகளோ இல்லை. எனவே நீர் காணால் போனவருக்கு பதிலாக புனர்வாழ்வு பெற்றோரின் ஆவணங்களை கொண்டு வந்திருக்கிறேன் கேட்டபோது, இல்லை இதுதான் எங்களுக்கு தற்போது இருக்கிறது என்ற ஒரு பெருமாறான ஒரு பதிலை சொன்னார்.
என இந்த வழக்கில் வழக்காளிகள் தரப்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேலு அவர்கள் தெரிவித்தார். இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படுவதாக வழக்கை தாக்கல் செய்துள்ள கந்தசாமி பொன்னம்மா அவர்கள் கவலை வெளியிட்டார்.
என்றார்
பொன்னம்மா அவர்.
மாணிக்க வாசகம். இலங்கையில் அரிசி விலை அதிகரிப்பை தடுக்க கட்டுப்பாட்டு விலை ஒன்றை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கே.எஸ். உதயகுமார்.
அரிசி விலை அதிகரிப்பை தடுப்பதற்கு அதற்கான கட்டுப்பாட்டு விலையொன்றை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கிராமிய பொருளாதார அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்தார். இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் ஹரிசன், சந்தையில் போலியான அரிசி தட்டுப்பாடு ஒன்றை உருவாக்க சில வியாபாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அவதானித்த அரசாங்கம் இந்த கட்டுப்பாட்டு விலைகளை விரைவில் அமல்படுத்த தீர்மானித்ததாக தெரிவித்தார். அதேபோன்று அதிகரித்து வரும் அரிசியின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கட்டுப்பாட்டு விலைகள் அறிவிக்கப்பட்ட போதில் அது முறையாக அமல்படுத்தப்படுகின்றதா என்பதை ஆராய்வதற்கு எடுக்கவுள்ள நடவடிக்கை குறித்து கேட்ட போது, இது சம்பந்தமாக கடுமையாக அவதானிக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் ஹரிசன், இலங்கை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையூடாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கட்டுப்பாட்டு விலைகளை மீறி விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு எமது மொத்த நெல் உற்பத்தி 120% முதல் 30% வரை குறைவதற்கு அவகாசம் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் பி ஹரிசன், எனவே அரிசி இறக்குமதி செய்வதன் மூலம் உள்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாதென்றும் மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.